You have 9 minutes.
9 minutes?
Eighteen. You have 18 minutes.
நன்றி தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே. முதல்ல இரண்டு விடயங்களை நினைவு கூறலாம் என்றிருக்கின்றேன். ஒன்று, இந்த நாட்டிலே இரண்டு, முதலாவது மீனவர் சமூகத்தை நினைவு கூறுகின்ற நாளாக இந்த நாள் இருக்கின்றபடியால் எங்களுடைய கடத்தொழிலாளர்கள் பல துன்பங்களை அனுபவித்துக் கொண்டு பல சோதனைகளை தாங்கிக் கொண்டு இயற்கை அனர்த்தங்களையும் தாங்கிக் கொண்டு செயல்படுகின்ற எங்களுடைய கடத்தொழிலாளர்களுக்கு முதல்ல வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டாவது, இப்பொழுது பேசப்படுகின்ற பொருளாக தன்னுடைய இனத்திற்காக தன்னுடைய நிலத்திற்காக தன்னுடைய இனம் ஒரு சுதந்திரமான வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று எந்தொரு எதிர்பார்ப்பும் இல்லாது அந்த இனத்தின் விடுதலைக்காக கஷ்டப்பட்ட குடும்பங்களில் உழைத்துக் கொடுக்கின்ற தலைமகன், ஒரே ஒரு பெண் பிள்ளை, இப்படியெல்லாம் எங்களுடைய தேசத்திலே விடுதலை போராட்டத்திற்கு தன்னுடைய குடும்பத்தை விட்டு சென்று எனது மண்ணையும் எனது மக்களையும் காப்பாற்ற வேண்டும் என்று தனது உயிரை எந்தொரு லாபகரமாக நினைக்காமல் தியாகம் செய்த அந்த தியாக சீலர்களின் நினைவு நாளை ஒரு சர்ச்சையாக இப்பொழுது பார்க்கப்படுகிறது. நானும் ஒரு போராட்ட இயக்கத்தின் தலைமை தாங்குகின்ற என்றவென்ற அடிப்படையிலே தமிழ விடுதலை இயக்கத்தின் இறந்தவர்கள் கூட இப்பொழுது நினைவு கூறப்பட வேண்டும் என்பது என்னுடைய ஆதங்கமாக இருக்கிறது. அதேபோல 36 வருடங்களுக்கு முன்பு நிக்கோலஸ் நியூட்டன் என்று அழைக்கப்படுகின்ற நிக்கோலஸ் சாபகச்சேரி சமரிலே முதல் முறையாக எங்களுடைய இயக்கத்தின் சார்பாக உயிர் நீத்தவர், அவரை நான் இப்பொழுது நினைவு கூறுகின்றேன். அதேபோல இன்றைய நாளில் இந்த நாட்களிலே இந்த வரலாற்றை புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது இருக்கின்ற சூழல்களை பார்க்கின்ற போது இறந்தவர்களுக்கான நினைவை பெரியவர்கள் என்று பார்க்கின்ற போது ஹார்ட் அட்டாக் வந்தவர்களை கூட இந்த நாடு நினைவு கூறுகிறது. ஆனால் ஒரு குடும்பம், ஒரு தாய், ஒரு தகப்பன், ஒரு கணவனை நினைவு கூறுகின்ற சண்டை முடிந்திருக்கிறது. ஆனால் சண்டையிலே இறந்தவர்களை நினைவு கூறுகின்ற அந்த நிகழ்வு தடைப்படுகின்ற ஒரு அபல நிலை இந்த நாட்டிலே இருக்கிறது. ஜேவிபியை எடுத்து பாருங்கள், அவர்களும் ஒரு போராட்ட இயக்கமாக இருந்தார்கள். அந்த போராட்ட இயக்கத்திலே அவர்கள் அந்த ஆயுத போராட்டத்தை மௌனிக்க செய்த பின்பு இன்றைக்கும் அவர்கள் அந்த போராட்டத்திலே மரித்தவர்களை எந்த ஒரு தடையும் இல்லாமல் நினைவு கூறுகின்ற நாளை அவர்கள் மிக சிறப்பாக நினைவு கூறுகின்ற ஒரு செயல்பாட்டை செய்கிறார். இந்த அரசாங்கம் போரை முடித்து விட்டோம் என்று இருமாப்புடு பேசினாலும் கூட ஏன் அந்த மரித்தவர்களை நினைவு கூறுகின்ற அந்த சந்தர்ப்பத்தை கொடுப்பதற்கு தயங்குகிறது என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது, அதிசயமாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த அரசாங்கத்தினுடைய தன்மை போரை ஒழித்தவர்கள், அதனால் அந்த தியாகத்தை செய்தவர்களை நாங்கள் ஒரு காலம் அங்கீகரிக்க முடியாது என்பதை அவர்கள் இந்த செயல்பாட்டிலே செய்து வருகிறார். அந்த வகையிலே இப்படியான சந்தர்ப்பங்கள் தான் எங்களுடைய இனத்தின் மீது இப்படியான அடக்குமுறைதான் எங்களுடைய இளைஞர்களை ஆயுதம் ஏந்துவதற்கு தூண்டியது. இந்த அடக்குமுறை என்பதுதான் ஒரு விடுதலையை நோக்கி செல்லுகின்ற வாய்ப்பை உருவாக்குவதற்கான தூண்டுதலாக இருக்கிறது. கடந்த காலங்களிலே இந்த அடக்குமுறை தான் எங்களுடைய இளைஞர்களை ஆயுதம் ஏந்த வைத்தது. இந்த ஆயுதம் ஏந்திய அந்த சூழல் போர் மவனிக்கப்பட்ட பின்பு இறந்தவர்களை நினைவு கூறுகின்ற அந்த நினைவை செய்வதற்கு ஏன் தடையாக இருக்கிறீர்கள் என்பதை நான் இச்சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். ஆகவே இந்த சபையிலே இந்த நினைவு கூறுகின்ற அத்தனை இந்த நாட்டிற்கு எங்களுடைய தேசத்திற்காக தேசத்தின் விடுதலைக்காக இந்த நாட்டிலே என்னுடைய மக்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும் எனது மண்ணை நான் காப்பாற்ற வேண்டும் என்று எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் மதித்த எனது போராட்ட இயக்கத்தின் அந்த உயர் மேதகு போராளிகளை இந்த சபையிலே நான் நினைவு கூறுவதிலே நான் பெருமை கொள்கிறேன், இருமாப்பு கொள்கிறேன். ஏனென்றால் இன்றைக்கும் விடுதலை புலிகளை பற்றி தொடர்ந்தும் இந்த அரசு என்ன, போன அரசு என்ன, வருகிறவர்கள் எல்லாம் அதைத்தான் பேசுகிறார். ஆனால் அது முடிந்துவிட்டது என்று சொல்லுகின்ற அதே காலத்தில் ஏன் மீண்டும் அந்த செயல்பாட்டை செய்வதென்பது
ஐக்கியபாவே ரக்கினோக்கியலமே ஆண்டு கம்பியாஸ்தான் பிள்ளையரங்கன் அவில்லா தீன் ஏ அவில்லா மே ரகபெதன தசவாதியும் அனுஸ்மரணை கண்ணோடு மே பார்லிமென்ட் தூதுல மே பார்லிமென்ட் தூதுல நெவத்து புலுவந்த பெதீமே சந்தா ரட்டகனியான். ஏ நிசா மே மெத்துமாகே கதாவ ரட்டே நீத்தியட்ட கரு கரல மே ஆண்டு கம்பியாஸ்தாவட கரு கரல உசாவி துன்னு நீத்தியட கரு கரல எத்துமாகே கதாவ கரான் கியான். எத்துமா தவதுரட்ட தசவாதின் உடுகதி தீல மே ரட்ட வெதிமே திசாவட ஆயினியான் உசா கரான்.
கர்ணகல மந்தமா விஷயரானு கதா கரான்.
எனது நேரத்தை தொடர்ந்து தர வேண்டும் என்று இச்சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொண்டு இந்த வரவு செலவு திட்டத்தினை பார்க்கின்ற போது பல விவசாயிகள் எங்களுடைய நாட்டிலே இரண்டு பிரதான தொழில்கள், ஒன்று கடத்தொழில், ஒன்று விவசாயம், அடுத்தது மலையகத்தை பொறுத்தமட்டிலே இந்த தேயிலை உற்பத்தி. எங்களுடைய வடக்கு கிழக்கிலே இந்த இரண்டும் பிரதான செயல்பாடாக வருமானத்தை ஈட்டுகின்ற பெரும்பான்மையான மக்கள் செய்கின்ற தொழிலாக பார்க்கப்படுகிறது. விவசாயத்தை எடுத்துக்கொண்டால் இந்த வரவு செலவு திட்டத்திலே விவசாய உற்பத்தி பொருட்கள் வரி இல்லாது அவர்களுக்கு சலுகை கொடுக்கப்படும் என்று சொல்கிறார். ஆனால் எங்களுடைய தேசத்திலே எங்களுடைய பூர்வீகம் என்பது, தமிழர்களுடைய பூர்வீகம் என்பது எங்களுடைய நிலத்தை அபகரிக்கின்ற, அதை உடைத்தறிகின்ற சந்தர்ப்பங்களைத்தான் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த விவசாய உற்பத்தி பொருட்கள் என்று பார்க்கின்ற போது இந்த விவசாய உற்பத்தி வடிவா கேளுங்க போட்டு இந்த விவசாய உற்பத்திகளை வரி இல்லாது நீக்க வேண்டும் என்றால் எங்களுடைய மக்களுக்கு நிலம் வேண்டும். அந்த நிலத்தை வனலாக அபகரித்துக் கொண்டிருக்கிறது, குளத்தை அபகரித்துக் கொண்டிருக்கிறது. இந்த விவசாயிகளுக்கு எனது மட்டக்களப்பை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் சொன்னது போல விவசாயிகளுக்கு கால்நடை என்பதும் பிரதானமானது ஒரு விஷயம். ஆனால் அந்த கால்நடை என்பது மட்டக்களப்பில் மட்டுமல்ல, கால்நடை மேய்ப்பு பிரதேசங்கள், மேய்ப்பு மேய்க்கின்ற நிலங்கள் வடக்கு கிழக்கிலே பாரிய பிரச்சனையாக இன்றைக்கும் இருக்கிறது. இந்த விவசாய துறையிலே எங்களுடைய விவசாயிகள் கால்நடைகளை மேய்ப்பதற்கான எந்த சந்தர்ப்பமும் வழங்கப்படுவதில்லை. ஆனால் விவசாய உற்பத்திகள், பால் உற்பத்தி இங்கே மேலோங்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. இது எந்த விதத்தில் நியாயம், அந்த 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 கால்நடை விவசாயிகளுக்கு அவர்களுடைய நிலங்கள் பொரசால் அபகரிக்கப்படுகிறது, குளங்கள் அபகரிக்கப்படுகிறது, கால்நடைகளுக்கு மேய்ச்சல் நிலம் இல்லை. இப்படியான ஒரு நிலைமையை வைத்துக் கொண்டு, அதனால் தான் சொன்னேன், தமிழர்கள் பூர்வீகமாக வாழ்ந்த பிரதேசத்தை உடைத்தெறிப்பதற்கான ஒரு சிந்தனையாகத்தான் இந்த அரசு செயல்படுகிறது என்பதை உதாரணமாக நான் சொல்லி வருகிறேன். இன்றைக்கு எங்களுடைய இனம் இந்த நிலம் இல்லை என்றால் வாழ முடியாது. இந்த நிலம் அபகரிக்கப்படுகின்ற போதுதான் ஆயுதம் ஏந்தி போராடினோம். அதே நிலைமை தொடர்வதற்கு இந்த அரசு அனுமதிக்கக்கூடாது. ஆகவே இந்த விவசாய நிலங்கள், குளங்கள் இந்த ஃபோரஸ் வனலாகாவிலிருந்து நீக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் எங்களுடைய விவசாயிகள் நல்ல விவசாயத்தை மேற்கொள்ளுகின்ற. அதைவிட இந்த வரவு செலவு திட்டத்திலே நெல்லின் விலை நிர்ணயிக்கப்படவில்லை. எங்களுடைய விவசாயிகள் அடமானங்களை வைத்து வட்டிக்கு வாங்கி, இன்றைக்கு உங்களுடைய பிரதேசங்களிலே எப்படி என்று எனக்கு தெரியாது, ஆனால் வடக்கு கிழக்கிலே எந்த விவசாயியும் லட்சாதிபதியாக கோடீஸ்வரனாக வாழ்ந்த வரலாறு இல்லை. இன்றைக்கு மேலையாகத்தான் இருக்கிறான், கடலாணியாகத்தான் இருக்கிறான். ஆகவே விவசாயிகளை நாங்கள் மேம்படுத்துவோம் என்று சொன்னால் விலையை, நெல்லின் விலையை நிர்ணயிக்க வேண்டும். நெல்லின் விலை நிர்ணயித்து இந்த அரசாங்கம் வாங்குகின்ற போதுதான் என்னுடைய விவசாயி நன்மதிப்பு என்ற நல்ல ஒரு வாழ்க்கையை மேற்கொள்ள முடியும். இல்லை என்றால் தனியார்கள் அந்த நெல்லை வாங்குவதற்கான வாய்ப்பை இந்த அரசாங்கம் இந்த வரவு செலவு திட்டத்திலே ஏற்பாடு செய்கிறதா என்பதுதான் கேள்வி. அதேபோல இந்த பால் உற்பத்தியும் தனியார் வாங்குகிறார்கள். ஒரு விலை, சரியான விலை நிர்ணயம் இல்லை. அப்படியான ஒரு சூழலிலே எப்படி விவசாய உற்பத்தி பொருட்கள் ஒரு நிர்ணய விலை இல்லாது எங்களுடைய விவசாயிகளுக்கு நன்மை பகைக்கும் என்பதை நான் சபையிலே கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். ஆகவே இந்த வரி விலக்கு என்பது விவசாயிகளுக்கு எந்த வகையிலே உதவப் போகிறது? ஒரு விவசாய உற்பத்தி நெல்லுக்கு விலை இல்லை, விவசாய உற்பத்தி பொருள்களுக்கு எந்த ஒரு வரையறை உள்ள விலை இல்லை. இப்பொழுது மஞ்சள் 5000 ரூபாய்க்கு மேலே மஞ்சள் விலை போகிறது, கடத்தல் கூடியிருக்கிறது. ஆகவே இதை உற்பத்தி செய்கின்ற வாய்ப்பை நீங்கள் கொடுக்கின்ற போது மக்களுக்கு தேவையான மஞ்சளை, அது மக்களுக்கு தேவையான பொருட்களை கொடுத்துத்தான் அந்த அந்த விலை நிர்ணயத்தையோ அல்லது உற்பத்தியோ மேற்கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஒரு கேபினட் அமைச்சரவை கூட்டத்திலே கால்நடைகள் வெட்டக்கூடாது என்ற முடிவை எடுத்திருக்கிறார். எங்களுடைய விவசாய பெருமக்கள் இந்த கால்நடை ஊழாகத்தான் தன்னுடைய குடும்பங்களை, தன்னுடைய பெண் பிள்ளைகளை கரையேற்றுகின்ற ஒரு செயல்பாட்டை எங்களுடைய பிரதேசத்திலே செய்கின்ற வழக்கம் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு மக்களை விட வீதாசாரத்து மக்களை விட கூடுதலான வீதாசாரத்திலே இந்த கால்நடைகள் பெருகிக் கொண்டிருக்கிறார். ஆனால் வெளியில் இருந்து இறைச்சியை இறக்குமதி செய்கின்ற ஒரு நிலையை மேற்கொள்வதாக அமைச்சரவை முடிவெடுத்திருக்கிறது. இது எந்த விதத்திலே நியாயம்? எங்களுடைய கால்நடை எங்களுடைய விவசாயிகளின் வயிற்றிலே அடித்து ஒரு தனியாருக்கு இறக்குமதி செய்கின்ற வாய்ப்பை கொடுப்பதற்கான சந்தர்ப்பத்தை ஏன் உருவாக்குகிறீர்கள் என்று நான் கேட்கிறேன். ஆகவே விவசாயம் இந்த நாட்டிலே முதுகெலும்பாகி இருக்கின்ற சூழலில், எங்களுடைய வடக்கு கிழக்கிலே விவசாயத்தை மேற்கொள்ளுகின்ற நிலையிலே எங்களுடைய விவசாயிகள் மிக மோசமான ஒரு நிலையிலே இருக்கிறார். அந்த நிலங்கள் பறிபோகின்ற ஒரு சூழல் இருக்கிறது. குளங்கள் அவர்கள் போய் அதை பயன்படுத்த முடியாத சூழல்கள் இருக்கிறது. இப்பொழுது 5 கொக்கி இருந்தாலும் அது பறவைகள் சரணாலயம். எங்களுடைய பிரதேசத்திலே 5 கொக்கு ஒரு மரத்திலே இருந்தால் அது பறவைகள் சரணாலயம். எங்களுடைய மனிதன் அந்த 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 இடத்தை பயன்படுத்த முடியாது. இது வடக்கு கிழக்கிலே ஒரு சட்டம். எங்களுடைய மக்கள் வீடு கட்ட முடியாது, எங்களுடைய மக்கள் அதை பயன்படுத்த முடியாது என்றால் பறவைகள் சரணாலயம் என்று சொல்லப்படுகிறது. இது இரண்டாவது விடயமாக நான் குறிப்பிட விரும்புகின்றேன். எங்களுடைய தமிழர்களுடைய பூர்வீகத்தை, அந்த நிலத்தை உடைத்து தமிழர்கள் பூர்வீகமாக வாழ்ந்த வரலாற்றை இல்லாமல் செய்கின்ற இரண்டாவது சதி முயற்சி. ஒன்று காட்டிலாக ஃபாரஸ்ட், இரண்டாவது இந்த பறவைகள் சரணாலயம். எங்களுடைய நிலங்களை, எங்களுடைய வயல்களை, எங்களுடைய பிரதேசத்தை, எங்களுடைய வீடுகளை, எங்களுடைய உறுதி காணிகளை பயன்படுத்த முடியாமல் இந்த இரண்டு விடயங்களும் மிக மூர்க்கத்தனமாக அங்கே செயல்படுகிறது. எங்களுடைய தீர்வுகளை பேசுகின்ற போது ஒன்றுமே நடைமுறை முடியாத ஒரு நிலை காணப்படுகிறது. இன்றைக்கு செங்கல்லை இந்த காட்டிலாக என்று சொல்லுகிறார்கள், மரங்கள் முளைக்கின்ற போது அதை அழிக்கக்கூடாது என்று சொல்லுகிறார்கள். வவுனியாவிலே காட்டை குடைந்து புத்த கோயிலும் அங்கே சிங்கள குடியேற்றத்தையும் யாருடைய அனுமதியோடு செய்கிறார்கள்? அங்கே அரசு அதிபருக்கு தெரியாது, அங்கே இருக்கின்ற பிரதேச செயலாளருக்கு தெரியாது. ஆனால் யாரோ அங்கே குடியேற்றுகின்ற அந்த காட்டை குடைந்து செயல்படுகின்ற ஒரு செயல்பாடு இருக்கிறது. வரலாக ஒரு ஒரு தடியை கூட வெட்ட முடியாத ஒரு துப்பாக்கி நிலையிலே எங்களுடைய மக்கள் வீடு கட்டுகின்ற, வேலி அடைக்கின்ற நிலையிலே, ஒரு தடியை கூட வெட்ட முடியாத நிலையிலே ஒரு பெரிய காட்டை அழித்து அதனுள் குடியேற்றம் செய்கின்ற இந்த வனலாக ஒரு நியாயத்தை தர வேண்டும்.
Honorable member, you have another 2 more minutes.
அடுத்தபடியாக இந்த புதைப்பொருள் திணைக்களம் செங்கல்களை கொண்டு வந்து வைக்கிறது. அதை சொல்லுகிறது, இது பழைய எங்களுடைய பாரம்பரியத்தை கொண்டது. அந்த செங்கலை காட்டி அங்கே எங்களுடைய மக்களுடைய பாரம்பரியம் பறிக்கப்படுகிறது. தொல்பொருள் திணைக்களம் அதை, அந்த செங்கலை வைத்துக் கொண்டு செயல்படுகின்ற ஒரு செயல்பாட்டை காணக்கூடியதாக இருக்கிறது.
கரு மூலாசனாரோட மந்திரித்துமணி மகிதாண்டமே கரு மந்திரித்துமா ஜாத்தியின் அத்தர ගැටීමක් ඇති වෙන ආකාරයේ මං හිතන්නේ ප්‍රකාශයක් කරන්න එක වැරදි. මං හිතනවා මේ විශේෂ අදාළව එතුමාට කතා කරන්න මං හිතන්නේ ඇත්තරම දැන් මේ කතා කරන කතාව තුළම තියෙන්නේ සිංහල සහ දෙමළ ජනතාව අතර වෛරයක් ඇති කරන තත්ත්වය.
ගර්මන්තුමා ඔබ කතා කරන්න යන්න.
ඉත පොයින්ට් බෝඩර් இல்ல இதுவர எடுத்த டைம் எங்களுக்கு தரணும். ஆகவே இந்த தொல்பொருள் துணைக்களமும் எங்களுடைய பூர்வீகத்தை உடைக்க சதி செய்கிறது. கடலை எடுத்துக்கொண்டால் எங்களுடைய மீனவர்கள் அங்கே கடத்தொழில் செய்வதற்கான வாய்ப்புகள் மறுதளிக்கப்படுகிறது. அட்டை குளிப்பதென்றால் அது தடை செய்யப்படுகிறது. ஆனால் அது அனுமதி கொடுக்கப்பட்ட பின்பும் கடற்படையை அதற்கு அனுமதி தர வேண்டும் என்று ஒரு நிர்பந்தம் இருக்கிறது. ஆகவே எங்களுடைய கடத்தொழிலாளர்கள் தங்களுடைய உற்பத்தியை, பிடிக்கின்ற மீனை நல்ல விலைக்கு கொடுப்பதற்கு திண்டாடி கொண்டிருக்கிறார். அந்த வகையிலே தென்னிந்திய மீனவர்களும் இந்திய மீனவர்களும் எங்களுடைய கடலை சூறையாடுகின்ற அந்த செயல்பாட்டை தடுக்க நினைக்காமல் மீனவர்களுக்கு சலுகையை அறிவிக்கின்ற போது எப்படி அவர்கள் அந்த சலுகையை அனுபவிக்க முடியும் என்று நான் சபையிலே கேட்டுக்கொள்கிறேன். இந்த விடயத்திலே அரசாங்கம் பொறுப்புடன் செயல்பட வேண்டும். வரவு செலவு திட்டத்திலே அதை செய்கிறேன், இதை செய்கிறேன் என்று
சொல்லுகின்றான்.
சொல்லிக்கொண்டு எங்களுடைய பிரதேசத்திலே எங்களுடைய மக்களுடைய மண்ணையும், எங்களுடைய மக்களுடைய சுதந்திரத்தையும், எங்களுடைய மக்களுடைய வாழ்க்கையையும் சூறையாடுகின்ற செயல்பாட்டை செய்யக்கூடிய வகையில் இருக்கின்ற அந்த 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 சூழலை உடனடியாக நீங்கள் நிறுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஆகவே எங்களுடைய மக்களை அடக்கும் முறைக்கு நீங்கள் திருப்பையும் கொண்டு வருவதாக இருந்தால் இந்த அடக்குமுறை என்பதை உடைத்தறிவதற்கான ஒரு செயல்பாடு மீண்டும் உருவாததற்கான சந்தர்ப்பத்தை ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள முடியாது. எங்களை பொறுத்தமட்டிலே ஐக்கிய இலங்கைக்குள்ளே ஒரு தீர்வை எதிர்பார்க்கிறோம். இந்த ஐக்கிய இலங்கைக்குள்ளே வாழ்வதற்கான முயற்சியை நாங்கள் மேற்கொள்கிறோம். ஆனால் அடக்குமுறை தொடர்ந்து அடக்கப்படுகின்ற போது அதை உடைத்தறிவதற்கான சந்தர்ப்பத்தை நாங்கள் தவிர்க்க முடியாது என்பதை சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
தேங்க்யூ. ஹானரபிள் விஜயதாஸ் ராஜபக்சே, யூ ஹவ் 9 மினிட்ஸ்.
மூலாசன கரு மந்திரி சபாபதி துமனி, தேதான் விசேக அயவே பிலிபந்தவ மேவன விட்ட சாங்கியாலேக்கன ஆண்டு பாக்ஷேன் இவகேம விபாக்ஷேன் திகின் திகட்டம இதிரிபாத் கரலதி பெனோம். இனிசாய் சாங்கியாலேக்கன பிலிபந்தவ தீர்க விக்ராயாக அவசியனதாத் மம் மேவன்ஸ்தாவி கெட்டியேங் மதக்கரனவா லபன அவருத்தே அப்ப அயவேலேக்கன அணுவ ராட்டி முழு ஆதாயம பிரதான சமக ரூபியால் பில்லியன தேதாஸ் விசினாமியாக் விதியட சந்தான் வேணும். இவகேம நய ஆபசு கெவியும் மெத்தலுவ முழு கெவியும் ரூபியல் பில்லியன ஹாரதாஸ் அட்டசிய அட்டாக் வசேன் சந்தான் வேணும். மெஹி மெஹிதி அப்பி வெதகத் கொட்ட சலகா பலியுத்து காரணியாக திபினவா ஏக தமாய் லபன வசரே அயவே ஹிகய பியவா கனிம சதா ராஜ்ய கினும் அணுவ நய கனிமே அவசியதாவே ருபியால் பில்லியன தேதாஸ் நமசி அணுஹத்தா கேகியானே ருபியால் பில்லியன துந்தாஹக் பாவ சந்தான் கரல தீரம். ஏக்கம லபன வசரே ராஜ்ய நாயகேவியும் பில்லியன தேதாஸ் திசிய பண சதாய் ராஜ்ய நாய பொலிய கெவியும் பில்லியன அட்டசிய ஹெட்டாய் ரஜே சேவைக்கிங்க வெட்டுப்சா வேத்தன சதா ருபியால் பில்லியன நமசிய பாய் மே துணை எக்கத்துவ விதரா ருபியால் பில்லியன துந்தாஸ் விசி தேக்காக் வினம். இஹமனாங் ராஜ்ய நயசா வெட்டு கெவியும் சதா லபன அவருத்தியாப்பி வலாபுரத்துவேன பூர்ண ராஜ்ய ஆதாயமட்டு வெடிய தவத் ருபியால் பில்லியன இத்தாஸ் ஹெட்டேக்க அவசியதாவியாக் தியனம். ஏ ருபியால் பில்லியன இத்தாஸ் ஹெட்டேக்கே அவசியதாவியாக் திக்க தமாய் ராஜ்ய வியதம ருபியால் பில்லியன ஹாரதாஸ் அட்டசிய அட்டாக் பாவட்ட பத்து. எதகோட மே வய லேக்கனேதி எதிர்பார்த்தேல்னே ஆண்டுவே நய பொலி கெவியுமே ருபியால் பில்லியன் அட்டசிய ஹெட்டக முதல நமுத் கேபிட்டல் லேக்க மூலிக கொட்டச ஏக்கி சந்தாங்கலானே ஏக் எக்கத்துவேன கொட்ட தமாய் மே ருபியால் பில்லியன ஹாரதாஸ் அட்டசிய அட்ட சங்யுத்த வேண்டும். ஏ அணுவ பலுவத்தியம சத்திய வசேம லபன வசரே அயவே ஹிகே ருபியால் பில்லியன தேதாஸ் அட்டசிய தாஹத்தராக் பாவட்ட பத்தலா தீரம். தென் மேவன விட்ட தேதாஸ் தானமே வசர அவசான வினக்கொட்ட ஆண்டுவ லபாகத் ரஜே லபாகத் நாய தேசியவகத்த நாய முதல ருபியால் பில்லியன ஹயதாஸ் ஹாய்சிய விசி நமையாய் விதேசிய கத்த நாய ருபியால் பில்லியன் ஹாரதாஸ் ஹயதாஸ் ஹாரசிய திக்காய் ஏகன தேசிய அமெரிக்கானு டொலர் பில்லியன திசாயாக் விதேசிய நாய அமெரிக்கானு டொலர் பில்லியன திஸ்பஹாக் ஏனுவ கத்தம ருபியால் பில்லியன தாத்துந்தாஸ் திசைக்காய் அமெரிக்கானு டொலர் நங் ஏக பில்லியன ஹேத்தை காக் பாவட்ட பார்த்தினோம். தேதாஸ் தானமே வசரி தல தேசிய நிஷ்பாதனே ஜிபிடி ஏகேங் சியட்ட அசு ஹயாய் தசமஹதாக் ஆண்டுபக்ஷேட்டானுவ ஏக தமாய் இதிரிபாத் கரான புலுவாங் ஹொந்தம அயவே லேக்கனே கேல அப்பி தார்க்க கரணும். விபக்ஷே கியனவா மேக தமாய் இதிரிபாத் கரான புலுவாங் நரகம அதுரதர்சிம அயவே லேக்கனே கேல தம் மே தார்க்கே தமாய் பஹுகே தவஸ் துண புராவட்டம மே பார்லிமேந்துவே ஏவுனு சாம விவாதேக்கிக்கிம மது வென்னே. நமுத் பார்லிமேந்துவே மே விவாதேங் ஏகனமே பலாபுரத்து வென்னே. மேக கெனேக் லகு கரணவனாங் மேக ஆண்டுவே பிரச்சனையாக் கேல அப்பிட மேகட விசுந்துங்கான் அமாரு. මේක රටේ ප්‍රශ්නයක්. එතකොට මේකට විසඳුම් සෙවීමේ බලය වගකීම පැවරලා තියෙන්නේ පාර්ලිමේන්තුවට. පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරු විදිහට අපි නිරන්තරයෙන් මතක් කරනවා ආණ්ඩු ක්‍රම ව්‍යවස්ථාව අනුව 148 ව්‍යවස්ථාවේ තියෙනවා මූල්‍ය බලය පිළිබඳව තනිසා අනන්‍ය බලය තියෙන පාර්ලිමේන්තුවට කියලා. එතකොට මෙතෙන්දී ඒ බලයේ වගකීම ආණ්ඩු පක්ෂයටයි විපක්ෂයටයි කියලා බෙදලා වෙන් කරන්න බෑ. එහෙමනම් මේ විවාදයේ තියෙන්නේ අතීතයේ වෙච්ච කතන්දර ටික ඔක්කොම ගෙනල්ලා අපි කරපු හොඳ වැඩ කරපු නරක වැඩ දෙපාර්ශවයට අවලාද කර ගැනීම තුලින් මේ විවාදයෙන් විශාල ජනතා මුදලක් වියදම් කරලා මේ කරන විවාදයෙන් ජනතාවට ප්‍රතිලාභයක් ලැබෙන්නේ නැහැ. එහෙමනම් අපි යථාර්ථය දැන් පිළි අරගෙන ඉවරයි. යථාර්ථය තමයි බිලියන 2000ක් අපිට ආදායම එනකොට අපිට තව බිලියන 3000ක් ණය ගන්න වෙලා තියෙනවා. ලබන අවුරුද්දේ අපි බලාපොරොත්තු වෙන්නේ බිලියන 2000 වුණාට සත්‍ය වශයෙන් අපිට බිලියන 2000 බලාපොරොත්තු වෙන්න බෑ. ඒක තමයි යථාර්ථය. 2019 වසරේ බලාපොරොත්තු ආදායමට වැඩිය බිලියන 500ක් අඩුවෙන් තමයි ආදායම ලැබුණේ. මේ 2020 වසරේ අපිට පූර්වකථනය කරන්න පුළුවන් විදියට අපි ඇස්තමේන්තු ගත කරපු අපේ වාර්ෂික ආදායමෙන් රුපියල් බිලියන 2000ක් වුණත් 1300 ඉක්ම ගන්න බැරි තත්ත්වයක් දැන් උදා වෙලා තියෙනවා. ලබන වසරෙත් අපි පූර්වකථනය කරන විදියට බිලියන 2000 1500 දක්වා අඩුවීමේ ප්‍රවණතාවයක් තිබෙනවා. මේ කොරෝනා වසංගතයත් එක්ක අපි මේ මූණ දීලා තියෙන අභියෝග හමුවේ අපි ආර්ථිකයට වෙච්ච දරුණු බලපෑම නිසා. එවනම් රුපියල් 3000ක් ණය ගන්නවයි කියන ඒ බිලියන 3000ේ ණය ප්‍රමාණය බිලියන 3500ක් දක්වා ඉහළ යාමට ඉඩකඩ තියෙනවා. ඉතින් මෙතෙන්දී අපි බලන්න ඕන එකින් එක කොහොමද අපේ ආදායම අපි රැකගන්නේ කියලා. සාමාන්‍යයෙන් මේ රටේ ජනතාව අතර මුදල් සංසරණය වීමේදී මාසෙකට රුපියල් බිලියන 550ක් ජනතාවගේ ඇතේ තියෙනවා. හැබැයි පහුගිය අවුරුද්දේ මේ අවුරුද්දේ අප්‍රේල් මේ ජූනි ජූලයි වෙනකොට මේ මුදල් ප්‍රමාණය රුපියල් බිලියන 850 දක්වා වැඩි වෙලා තියෙනවා. එහෙම ජනතාවගේ අතේ මුදල් සංසරණය වීම වැඩි වීම ආර්ථිකයට සාමාන්‍යයෙන් හොඳයි. ඒකට හේතුව ආයෝජනය කිරීමේ හැකියාව වැඩි වීම. නමුත් මේ වගේ ආපදා තත්ත්වයක් තියෙන වෙලාවට එහෙම ආයෝජනය කිරීම ජනතාව කරන්නේ නැහැ. තමන්ගේ හදිසි අවශ්‍යතාවයන් සඳහා මුදල් තබා ගැනීම නිසා ආයෝජනය අඩු වෙනවා. රටේ ආර්ථිකයට ඒක ඉතාමත්ම බරපතල විදියට බලපෑමක් සිද්ධ වෙනවා. එතකොට මෙතෙන්දි මහ බැංකුවට සිද්ධ වෙනවා මුදල් අච්චු ගැසීම తాවකාලික පිළියමක් විදියට. දැන් අපි දැක්කා 2019 දී ආණ්ඩුව මුදල් අච්චු ගන්න විතරක් රුපියල් බිලියන 2.0 රුපියල් බිලියන සමාන 3.2ක් වියදම් කරා. ඒ කියන්නේ කෝටි 320ක් මුදල් අච්චු ගැසීම සඳහා ආණ්ඩුව වියදම් කරනවා. 2020 අපි පූර්වකථනය කරන විදිහට ඊට වැඩිය වැඩි මුදල් ප්‍රමාණයක් අපිට වියදම් කරන්න වෙනවා මේ මුදල් අච්චු ගැසීම සඳහා. දැන් මේ මුදල් අච්චු ගන්නා වගේම අපේ මුදල් විදේශගත වීම පිටරටට යාම පිළිබඳව මම එක කාරණයක් උදාහරණයක් විතරක් මේ වෙලාවේ පෙන්නනවා. අපේ රටේ
විනාඩි 2ක් තිබෙනවා.
කරුණාකරලා මට විනාඩි 7ක් විතර දෙන්න මේ ලන්ච් ටයිම් වෙනකන් කෙටියෙන් මම ඉවර කරන්න. දැන් අපේ මේ ක්‍රෙඩිට් කාඩ් තියෙනවා. ක්‍රෙඩිට් කාඩ් වෙනුවෙන් අපි යාපනයේ ගොවියගේ අලලුණු ටික ගන්නකොට දීවරයාගේ මාළු කිලෝ එක ගිහිල්ලා සුපර් මාකට් එකෙන් ගන්නකොට රජරට ගොවියගේ හාල් කිලෝ එක ගිහිල්ලා සුපර් මාකට් එකෙන් ගන්නකොට අපි ඇමරිකාවට යුරෝපයට අපි ගන්න හැම රුපියල් 100කින්ම රුපියල් 3ක් හෝ 3.50ක්. ඒ කියන්නේ 3ක් හෝ 3.5ක මුදලක් විදේශීය රටවල් වලට ඇදී යනවා. ඒකට හේතුව තමයි අපිට ඩොමස්ටික් පේමන්ට් ප්ලැට්ෆෝම් එකක් නැහැ. හැබැයි මම සතුටු වෙනවා 2018 වසරේදී ශ්‍රී ලංකා මහ බැංකුව QR කියලා ක්වික් රෙස්පොන්ස් සිස්ටම් එකක් හදලා තියෙනවා. ඒ අනුව දැන් මේ මුදල් සංසරණ වේගය අඩු කරනවා වගේම විශාල මුදල් කන්දරාවක් මේ ක්‍රෙඩිට් කාඩ් ගනුදෙනු හරහා විදේශයට ඇදී යාම අපිට නවත්ත ගන්න පුළුවන් වෙනවා. 2015 වසරේ විතරක් රුපියල් කෝටි 412 මේ ක්‍රෙඩිට් කාඩ් සමාගම් වලට අපේ මුදල් කොමිස් විදියට ගෙවලා තියෙනවා. කෝටි 412 2015. එහෙනම් ඊට පසු අවුරුදු වල ඊට වැඩි ප්‍රමාණයක් අපේ රටෙන් විදේශ රටවල් වලට ඇදිලා ගිහින් තියෙනවා. දැන් මේ QR සිස්ටම් එක යටතේ සාමාන්‍යයෙන් මේ රටේ ක්‍රෙඩිට් කාඩ් පාවිච්චි කරන්නේ මේ ඉලෙක්ට්‍රොනික ඩිජිටල් සිස්ටම් එක පාවිච්චි කරන්නේ ලොකු ව්‍යාපාරිකයෝ. හැබැයි මේ මහ බැංකුව හදපු QR සිස්ටම් එක යටතේ තැඹිලි වෙළෙන්දට වුණත් බුලත් විට වෙළෙන්දට වුණත් ඒ ගනුදෙනු ජාලයට ඇතුල් වෙන්න පුළුවන් විදිහට තමයි ඒක හදලා තියෙන්නේ. මෙතන අපි දකිනවා ප්‍රශ්නයක්, අපිට මේ ක්‍රමය ව්‍යාප්ත කරගන්න පුළුවන් නම් අපේ රටේ විශාල මුදල් ප්‍රමාණයක් පිටරට ඇදී යන එක නවත්ත ගන්න පුළුවන්. දැන් මේ ක්‍රමය 1994 ජපානයේ ආරම්භ කරා, ඉතා සාර්ථක ලෙස ක්‍රියාත්මක වෙනවා. පහුගිය වසරේ ඉඳලා ඉන්දියාවේ මෝඩි අගමැතිතුමා විශාල ප්‍රයත්නයක් දරනවා මේ QR සිස්ටම් එක යටතේ ඉන්දියාවේ ආර්ථිකය හසුරව ගන්න. ඒ QR සිස්ටම් තුනක් හදලා තියෙනවා. හැබැයි ඒ තුනක් පැවතීම රට තුළ ව්‍යාකූලයි කියන තත්ත්වය පිළි අරගෙන ඉන්දියාව ලබන අවුරුද්දේ ඉඳලා එක QR සිස්ටම් එකකට මේ ගනුදෙනු කිරීමේ ක්‍රියාවලිය හැඩගස්සගෙන තියෙනවා. ඉතින් මේ සඳහා මම දකින විදිහට මුදල් අමාත්‍යාංශයෙන් පිළිතුරක් ලැබෙන්නට ඕන. මහ බැංකුව ලොකු උත්සාහයක් දරලා තියෙනවා මේක ක්‍රියාත්මක කරන්න. හැබැයි මුදල් අමාත්‍යාංශයෙන් මේ සඳහා එහෙම උනන්දුවක් දක්වන බවක් පෙනෙන්නට නැහැ. මේ අධෛර්යමත් කිරීමක් තමයි පෙනෙන්නට තිබෙන්නේ. අවසාන වශයෙන් මට ලැබී ඇති කාලෙ කෙටි නිසා ගරු සභාපතිතුමනි, එක කාරණයක් විතරක් මතක් කරලා මම කතාව අවසන් කරනවා. අපේ ශ්‍රී ලංකා මහ බැංකුව ජෝන් එක්ස්ටර් මහත්මයා රටකට අවශ්‍ය මූල්‍ය ප්‍රතිපත්තිය ආර්ථිකය මෙහෙයවන හදවත විදිහට ඉතාමත් හොඳ ක්‍රමවේදයක් යටතේ මේක හදලා තියෙනවා. නමුත් පසුකාලීනව අපේ රටේ මහ බැංකුව දේශපාලනීකරණය වීම තුළ අපේ රටේ ආර්ථිකයට විශාල හානියක් සිද්ධ වෙලා තියෙනවා. අපි දැක්ක පෞද්ගලික කාලේ විදේශීය පුරවැසියෙක් පවා ගෙනල්ලා විශාල චෝදනා ඉදිරිපත් වුණා, මහ බැංකුව බැඳුම් කර මංකොල්ල වගේ දේවල්. දැන් මේක මේ කාලයක් තිස්සේ මේ දේශපාලනීකරණය වීමේ ප්‍රතිඵලයක් විදිහට ඇති වෙච්ච දෙයක්. ඒක නිසා අපි ඉතාමත්ම වැදගත් කාරණයක් විදිහට සලකා බලලා ගත යුතු තීන්දුවක් බවට පත් වෙනවා. අපි මේ මහ බැංකුව ස්වාධීන කරන්නට ඕන. මහ බැංකුවේ නිලධාරී මහ බැංකුවේ ආර්ථික මේ රටේ ආර්ථික කළමනාකරණය පිළිබඳව අවුරුදු 20-25-30 අධ්‍යයනය කරපු අය, ආචාර්ය උපාධි ලැබපු අය, විදේශ පුහුණු ලැබපු අය ඕන තරම් අපේ ශ්‍රී ලංකා මහ බැංකුවේ ඉන්නවා. හැබැයි ඒ උදවියගෙන් අපි වැඩක් ගන්නෙ නැතුව දේශපාලන පත්වීම් මත මහ බැංකුවට අධිපතිවරයන් පත්කිරීම හරහා අපේ රටේ මූල්‍ය කළමනාකරණය ඉතා බරපතල විදිහට කඩා වැටිලා තියෙනවා. ඒ නිලධාරීන් අපේක්ෂා භංගත්වයට පත් වෙලා තියෙනවා. ගරු සභාපතිතුමනි, අපි හමුදාව ගත්තොත් එහෙම කොච්චර හොඳ නිලධාරියෙක් හිටියත් පෞද්ගලික ආරක්ෂක සේවයේ අපි හමුදාපතිවරයා විදිහට උහුපත් කරන්නේ නැහනේ. ඒක කරලා හමුදාවක් ගෙනියන්න බෑ. ඉතින් ඒ සංකල්පෙම මේ මහ බැංකුව සම්බන්ධව අදාළ වෙන්න ඕන. ඒක නිසා මේ කාරණේ පිළිබඳවත් අපම ඉදිරියේදී අතිගරු ජනාධිපතිතුමාටත් ආණ්ඩුවටත් මේ පිළිබඳව අවධානය යොමු කරන්න බලාපොරොත්තු වෙමින්, විශේෂයෙන්ම මම බලාපොරොත්තු වෙන්නේ මේ අයවැය විවාදයේදී දෙපාර්ශවයට අවලාද කියා ගැනීම වෙනුවට අපි අවංකවම මේක අපේ ප්‍රශ්නයක් විදියට සලකලා පක්ෂපාත භේදයකින් තොරව අපි මේ මූණ දීලා තියෙන අභියෝග වලින් ගොඩ එන්නේ කොහොමද කියන විසඳුම් යෝජනා මේ විවාදයේදී ඉදිරිපත් වුණොත් ඒක තමයි ජනතාවට ප්‍රයෝජනවත් වෙන්නේ කියන කාරණය මතක් කරමින් ඔබතුමාට ස්තුතිවන්ත වෙමි. මම නිහඬ වෙනවා.
දිවා ආහාරය සඳහා පස්වරු එක දක්වා පාර්ලිමේන්තු අත්හිටුණා.